நமது உயிரின் இயக்கத்தையும் உயிரின் இயக்கத்தை அறிந்த மெய்ஞானிகள் தங்களுக்குள் விளைவித்த உயர்ந்த சக்திகளை தன் இன மக்களும் பெற வேண்டும் என்று அவர் உருவாக்கி சென்ற பண்டிகைகளையும் அதில் நாம் வெளிப்படுத்த வேண்டிய முறைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நமது உயிர் ஓ என்று இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டே உள்ளது, இம் என்று நம் உடலாக மாட்டிக்கொண்டே உள்ளது. நுகர்ந்தது, கேட்டது, பார்த்தது அனைத்துமே காலையிலிருந்து இரவு வரை எதை எதை நாம் உற்று பார்த்தோமோ அது உயிரால் உருவாக்கப்பட்டு நம் உடலாக, உடலுக்குள் அணுக்களாக அது உருவாகி கொண்டே உள்ளது. அந்த உருவான அனைத்திற்கும் நமது உயிரே உருவாக நின்று நம்மை இயக்குகின்றது. நமது குருநாதர் பலமுறை நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். இந்த உயிரின் இயக்கத்தை அறிந்தவர்கள் ஆதியிலே முதன் முதல் இருந்து எவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் அகண்ட அண்டமாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனிதன் வரை ஒவ்வொன்றும் எப்படி உருவானது, அது உருவாவதற்கு காரணம் என்ன, உருப்பெற்ற ரூபத்தினுடைய செயல்கள் என்ன, எப்படி படிப்படியாக நாம் வந்திருக்கின்றோம் என்பதை விஞ்ஞானி எப்படி ஒவ்வொன்றுக்கும் அது விளக்க உரையை கொடுத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் செயல்படுத்தினால் இதுபோன்றுதான் மெய்ஞானிகளும் நமக்கு அவர் மெய்யை உணர்ந்த பேருண்மைகளை உணர்த்தி சென்றார்கள். நாம் சிவராத்திரி என்றும் நவராத்திரி என்றும் கொண்டாடுகின்றோம். ஆனால் பெரும்பகுதி தெய்வம் என்றும் கடவுள் என்று சொன்னாலே வெளிச்சத்தைத்தான் அதிகமாக காட்டுவார்கள். ஆனால் இங்கே சிவன் ராத்திரி என்றும் நவராத்திரி என்றும் இரவை பற்றி, இருட்டை பற்றி அங்கே சுட்டி காட்டியிருந்தால் அதற்குள் இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன என்றால், ஒன்பது கோள்களுடைய சக்திகள் கொண்டுதான் இன்று நாம் உருப்பெற்ற பொருள்கள் அனைத்துமே அந்த சத்துகள் இணைந்துதான் உருவானது. முதன் முதலிலே விண்ணிலே தோன்றிய ஒரு உயிர் அணுவும் பூமிக்குள் விஜயம் செய்து தனக்குள் இருக்கக்கூடிய துடிப்பின் அந்த வெப்பம் உருவாகும் பொழுது காந்தத்தால் அந்த தாவர என மனங்களை அது சுவாசித்து அதற்குள் உறைய வைக்கப்படும் பொழுதுதான் அது உறைந்த பின் அது உடல் என்ற நிலை அடைகின்றது. உயிரோ நட்சத்திரங்களால் உருவானது, அது ஒளியின் தன்மை கொண்டது. ஆனால் அந்த ஒளியின் தன்மை கொண்ட அந்த உயிர் பூமிக்குள் விஜயம் செய்து தாவர நேசத்தை நுகர்ந்து முதன் முதலே அது உடல் பெறும் பொழுதுதான் அது இருளுக்குள் அடங்கி விடுகின்றது. ஆக அதைத்தான் நாம் சிவன் ராத்திரி, ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி, கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு திடப்பொருளாக ஒரு சரீரமாக உருவாவதை, அதை அந்த ஒளி அந்த வெளிச்சம் அந்த உடலுக்குள் அடங்குவதை, அது உள்நின்று இயக்குவதை விஞ்ஞானிகள் எப்படி காரண பெயர் வைத்து அந்த பெயரை அதற்குண்டான விளக்க உரைகள் நாம் தெரிந்து கொண்டால் இன்னது இன்னதுதான் செய்யும் என்று எப்படி நாம் அறிந்து கொள்கின்றோமோ, இதுபோன்று உயிரின் இயக்கத்தை அது உயிர் எப்படி இந்த உடலாக உருவாக்கியது என்றும் அந்த உருவான நிலைகளுக்குள் இந்த உயிர் எப்படி உள்நின்று இயக்குகிறது என்பதையும் சாதாரண மனிதர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கு தான் சிவன் ராத்திரி என்று. அந்த இருளுக்குள் அந்த உயிர் அடைபட்டு விடுகின்றது, அது உடலாக உருவாக்கி விடுகிறது. இந்த உடல் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, அந்த உயிர் நமக்கு தெரிவதில்லை. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு தான் சிவன் ராத்திரி. இதே போன்றுதான் ஒன்பது கோளினுடைய சக்திகள் சேர்ந்து வளர்ச்சி பெற்றதுதான் நமது உடல். அந்த ஒன்பது கோளுடைய சக்திகளும் நம் உடலாக உருவாகியுள்ளது. ஆனால் கோள்கள் என்றாலே அதற்கு சுயமாக வெளிச்சம் கிடையாது. முதலே சொன்னோம், நம்ம உயிர் நட்சத்திரங்கள் கொண்டு உருவானது, அதற்கு வெளிச்சம் உண்டு. ஆனால் இந்த உடலுக்கு வெளிச்சம் இல்லை, சுயமாக அது வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய திறன் இல்லை. ஆனாலும் இந்த ஒன்பது கோளுடைய சத்துக்களை நாம் இந்த உடல் பெற்றிருந்தாலும் இதற்கடுத்து நாம் அந்த உள் நின்று இயங்குகிறது என்று சொல்லியிருந்தமே அந்த உயிரை போன்று பத்தாவது நிலை உயிர் விண்ணிலை தோன்றும் பொழுது அது விஜயதசமி என்றாலும் பத்தாவது நிலையாக அந்த அடையக்கூடிய தருணம் பெற்றுதான் இங்கே வந்தாலும் மீண்டும் இந்த பல கோடி சரீரங்களில் அதைத்தான் நவராத்திரி எண்ணில் அடங்காத உடல்கள் பெற்று நவராத்திரி ஒன்பது கோளுடைய சத்துக்களை நாம் இன்று பேசக்கூடியதோ சொல்லக்கூடியதோ செயல்படுத்தக்கூடியதோ அனைத்துமே இந்த இருளுக்குள் இருந்துதான் நாம் செயல்படுத்துகிறோம். ஏனென்றால் இந்த உடல் என்பது நாம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய செயல்படுத்தக்கூடியது அனைத்துமே நாம் கண்ணுக்கு புலப்படாத உணர்வுகள் நாம் சுவாசித்து உடலுக்குள் சென்று அதற்குள் மோதி அதனுடைய நிலைகள் இந்த உள் நின்று உயிர் வெளிச்சமாக இயக்கினாலும் இந்த உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய இந்த உணர்வு நிலைகளோ மற்ற நிலைகளோ இந்த உடல் அந்த இருட்டிலிருந்துதான் வெளிவருகிறது. அதைத்தான் நவராத்திரி. அது ஒன்பது கோளுடைய சத்துக்களை நாம் தெரியப்படுத்துவதற்குத்தான் நவம். நவம் என்றால் ஒன்பது என்று எல்லாம் காரணப்பேரை வைத்து நமக்குள் இயங்கக்கூடிய உண்மைகளை இந்த உயிர் எப்படி தோன்றியது உடல் எப்படி உருவானது என்பதை நம்மை சிந்திக்கும்படி செய்து அதன் வழி அந்த ஞானியின் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் படிப்படியாக என்றால் அதற்கு தெரியப்படுத்துவதற்காக கொழு வைத்து காட்டுவார்கள். அந்த கொழு வைத்து காட்டப்படப்பும் முதல்ல புல் பூண்டாக வளர்ந்தது, பின் பல தாவரங்களாக வளர்ந்தது, பின் அதிலே உயிரினங்களாக உருப்பெற்றது. அந்த உயிரினங்களாக உருப்பெற்ற நிலையில் ஒன்றை ஒன்று கொண்டு ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று எதிர்த்து தாக்கி இப்படி வளர்ச்சி அடைந்து வரிசைப்படுத்தி அதை காட்டி மீண்டும் அதில் தெய்வ நிலைகளை அடுத்து காட்டப்பட போகும்போது நாம் வளர்ச்சி அடைந்து வந்த பாதையில் எந்தெந்த மனங்களோ எந்தெந்த உணர்வின் சத்துக்களோ அதற்கொப்ப எண்ணங்களும் குணங்களும் நம்மை இயக்கி அதனுடைய செயலாக தெய்வ குணங்களாக இன்ன குணம் இன்னதுதான் செய்யும் என்பதற்கு அதற்குண்டான தெய்வ சிலைகளை அந்த பொம்மைகளை அங்கே குழுவாக வைத்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு குணமும் நம்மை எங்கே வழி நடத்தி எந்த நிலைக்கு அடைத்து செல்லும் என்பதை அந்த குணங்களுடைய சிறப்புகளை அதாவது நவராத்திரி என்று சொன்னமே இந்த இருளுக்குள் இருந்து தோன்றக்கூடிய இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இதை நாம் சேமிக்க இந்த உடலை விளைய வைக்க அது எந்தெந்த உருவங்களை நாம் பெறுகின்றோம் எந்த நிலை பெற வேண்டும் என்பதை அதை வரிசையை பக்கரவமாக கொண்டு வந்து இந்த ஒன்பதாவது நிலையில் இருக்கக்கூடிய நாம் இதில் வளர்ச்சி அடைந்து வந்த ஞானிகளையும் அந்த ரிஷிகளையும் அவர் ஒளியான நிலைகளையும் அங்கே காட்டப்பட்டு அதை ஒட்டு பார்த்து அவர்கள் போன்று நாமும் இந்த மனித வாழ்க்கையில் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவில நிலை அடைய வேண்டும். அந்த பத்தாவது நிலையான இரண்டால் இதெல்லாம் காரணப்பேர்கள் தான். ஒன்பது நவமி நவராத்திரி இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலிருந்து நாம் அந்த பேரருள் பேரொழியாக நாம் மனிதன் அந்த தெய்வீக நிலை பெற வேண்டும், தெய்வ நிலை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் எப்படி வந்தோம், எப்படி வளர்ச்சியாகி நாம் இந்த நிலையில் இன்று இருக்கின்றோம், ஒன்பதாவது நிலையில் இருக்கின்றோம். இதிலே நரசிம்மா நாம் வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒன்பதாவது நிலை என்று சொல்லுகின்றமே இந்த ஒன்பதாவது நிலையை மீண்டும் பெறச் செய்யக்கூடிய நிலையோ அல்லது மீண்டும் இதற்கடுத்து எட்டாவது நிலையை கீழான நிலைகளுக்கு போவதற்குண்டான நிலைகளை நாம் நிறுத்திவிட்டு நாம் அடுத்து பத்தாவது நிலையான அந்த மகரிஷிகள் ஞானிகள் சென்ற எல்லையை நாம் இந்த சரீரத்திலிருந்தே இந்த மனித வாழ்க்கையிலிருந்தே அந்த உயிரான்மாவை நாம் அதன் உண்மை நிலைகளை உணர்ந்து அந்த உயிருக்கு சேமிக்கக்கூடிய சொத்தாக அழியா சொத்தாக நாம் இதை வளர்த்து பழக வேண்டும். அந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மையாக நாம் அடைய வேண்டும் என்ற அதை நினைவுபடுத்தும் நாளாகத்தான் சரஸ்வதி பூஜை என்று. சரஸ்வதி என்றால் ஞானம். நாம் இந்த ஞானத்தின் வழித்தோடராக நம்மை நாம் அறிந்து ஒன்பது கோள் என்று சொல்கின்றோம். இந்த உடலுக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நம்முடைய செயலாக்கங்கள் அனைத்தையுமே தூய்மைப்படுத்தி அந்த எண்ணங்கள் அனைத்தும் புனிதம் பெற்றால் உயிரை போன்ற ஒளியான தன்மையாக நாம் உருவாக்க முடியும் என்று இந்த எண்ணங்களை இதைத்தான் இங்கே ஆயுதமாக வைத்து நாம் செயல்படுகிறோம். அதை ஆயுத பூஜை என்று என்றால் மனிதன் என்றாலே எண்ணம் கொண்டவன் தான், எண்ணம் இல்லாதவன் மனிதன் அல்ல. அது இந்த எண்ணங்களை அந்த ஆயுதத்தை நாம் மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காது, மற்றவர்களுக்கு தீமையான செயல்களை செய்யக்கூடிய எண்ணங்களை நமக்குள் வளர்த்து விடாது. இந்த எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த எண்ணங்கள் உணர்வுகளாக உணர்ச்சிகளாக அது சொல்லாக வெளிப்படும் பொழுது மற்றவர்களை அந்த ஞானிகளைப் போன்று உயர்ந்த சக்திகளை பெறக்கூடியதாக நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நம் எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தும் அது தூய்மைப்பட வேண்டும், புனிதப்பட வேண்டும் என்று அதைத்தான் சரஸ்வதி பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும். நாம் ஆயுதம் என்றால் படிக்கக்கூடியவர்கள் புஸ்தகங்களையும் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் அங்கிருக்கக்கூடிய இயந்திரங்களையோ மற்ற கருவிகளையோ இப்படி அவரவர்கள் எந்த வாழ்க்கையின் தரத்தில் வாழ்கின்றார்கள் அதற்கொப்ப எண்ணி அவர்கள் உபயோகப்படுத்துவதை தூய்மைப்படுத்தி அதற்கு பூஜை செய்தால் நமக்கு தொழில் வளம் பெருகும், கல்வி பெருகும், அது பெருகும், இது பெருகும் என்று இந்த உடலின் இச்சை கொண்டு நாம் 9வது நிலையில் இருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கையை பற்றி தான் எண்ணுகின்ற இந்த 9வது நிலைக்கு அடுத்து 10வது நிலை அடைய வேண்டும் என்ற இந்த நிலைகளுக்கு நாம் வருவதில்லை. அதைத்தான் குருநாதர்களை சுட்டி காட்டி நாம் இதுபோன்று புறநிலைகளுக்கு தான் செய்கின்றோம். அகநிலைகளுக்கு ஞானிகள் சொன்ன உணர்வை நாம் எண்ணவும் இல்லை. அதற்குண்டான உள்பொருளை ஞானிகளால் உணர்த்தப்பட்ட மெய் உணர்வை எடுத்து காட்டுவோரும் இன்று இல்லை. ஏனால் இந்த விளக்க உரைகளை தெரிந்து கொண்டால்தான் நாம் இந்த மனிதனுடைய சீரிய பண்புகளை நாம் வளர்த்து அந்த மெய்ஞானிகளைப் போன்று நாமும் வளர முடியும். ஏனால் அவர்கள் அனைத்துமே அகத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய நிலைகளையும் அகத்திற்குள் வளர்க்க வேண்டிய மெய் உணர்வுகளையும் கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதையும் இதையெல்லாம் காவியங்களாக சாஸ்திரங்களாக நுண்ணிய நிலைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் கருத்துக்களை காட்டியிருந்தாலும் அதை நாம் இன்று காலத்தால் மறைந்த நிலைகளைத்தான் நாம் இன்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது இதை செய்தால் அது கிடைக்குமா, அதை செய்தால் இது கிடைக்குமா என்று பூஜை புனஸ்காரம் இதையெல்லாம் செய்தால் எப்படியாவது நல்லதாகும் என்று இந்த நம்பிக்கையில் தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானிகள் காட்டிய வழியில் நாம் செயல்பட்டால் உண்மைகளை அறிந்து இந்த கருத்தினை அறிந்து இந்த வாழ்க்கையை கடைபிடித்தால் விஜய தசமி உயிர் எப்படி விண்ணிலே அழியாத நிலைகள் கொண்டு உருப்பெற்று இந்த பூமிக்கு விஜயம் செய்தோ இங்கே தாவர நசத்துகளும் மற்ற நிலைகளும் பல கோடி சரீரங்களாக உருவாக்கி வளர்ந்த அடைந்த அந்த உயிர் மீண்டும் முழுமை பெற்று மற்றொன்றை படைக்கக்கூடிய சக்தியாக அழியா தன்மை கொண்டு என்றுமே பிரகாசிக்க முடியும். அந்த பிரகாசிக்கக்கூடிய நிலையைத்தான் விஜயதசமி 10வது நிலை அடையக்கூடிய கல்கி என்ற நிலையை அடையக்கூடிய அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதை குருநாதர் நினைவுபடுத்தி அதன் வழி நாம் செல்வதற்கு உண்டான வழிமுறைகளை காட்டுகின்றார்.
இப்போது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது நமது உயிர் நம் உடலுக்குள் நின்று ஓ என்று இயங்குகின்றது. நாம் எண்ணியது எதுவோ அது ஓ என்று இயக்கி உருவாக்குகின்றது. நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆக நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ அந்த உணர்வுக்கு நம் உடலான ஆனாலும் அதற்கு அனைத்துக்கும் நம் உயிரே குருவாகின்றது. நம் உடல்ல எத்தனை கோடி குணங்கள் அமைந்திருப்பினும் இவை அனைத்திற்கும் மூலமாக இருந்தது உயிர். இருப்பினும் நம் உடலுள்ள அனைத்து குணங்களுக்கும் குருவாக நின்று அது செயலாக்கிக் கொண்டிருப்பதும் வழி நடத்துவதும் ஆண்டவனாக இருப்பதும் ஈசனாக இயக்குவதும் எண்ணீரை இறையாக்குவதும் இறையின் உணர்வை உடலாக்குவதும் உணர்வின் செயலாக சொல்லாக வெளிப்படுவது தெய்வமாக இருக்கும் அனைத்துக்கும் நமது உயிரே குருவாக இயங்குகின்றது. ஆகவே இன்றைய நாள் விஜய தசமி, அதாவது இந்த 9 நாளும் நாம் ஒவ்வொரு குழு வைத்து அவரவர்களுக்கு திறனுக்கு தக்கவாறு என்னோ இந்த தெய்வம் அந்த மாடு இந்த ஆடு இந்த என்ற நிலைகளிலும் தெய்வங்களை சிலையாக வைத்து அதற்காக எங்கள் வீட்டில் கொள்ளு வைத்திருக்கிறோம் என்று இந்த 9 நாட்களையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போய் வர வேண்டியது பார்க்க வேண்டியது என சுண்டல் பருப்பு வாங்கிட்டு வந்துட வேண்டும். எங்கள் வீட்டில் கொள்ளு வைத்திருக்கிறோம் என்ற நிலையை இந்த 9 நாளும் அது செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இந்த ஒன்பது நாள் எதை குறிக்கின்றது, எதை எண்ண வேண்டும், எதனை நாம் பெருக்க வேண்டும் என்ற நிலையோ மகரிஷிகளால் காட்டப்பட்ட உணர்வுகள் காலத்தால் நாம் அறியவும் முடியவில்லை. அதை அறிந்திட வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு விளக்கம் கொடுப்போர் என்றும் இல்லை. ஆகவே இந்த ஒன்பது நாள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான கொழுவுகள் வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல கொழு வச்சிருந்து போன உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு அன்னன்னைக்கு பருப்பு இதுகள்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துடுறோம். இனிதான் நாமோ இந்த ஒன்பது நாளும் வீட்டு வீட்டுக்கு போறதும் அதுக்காக வேண்டிய வேலைகளை செய்வதும் என்ற நிலையும், அடுத்து சரஸ்வதி பூஜை போது நம்ம வீட்டில் எந்த வீடு இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க பொசத்தை சுத்தப்படுத்துறதும், கடை வச்சிருக்கோம் கடையை சுத்தப்படுத்துறதும், இந்த மாதிரி அதை தூய்மைப்படுத்தி வைத்து விட்டு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, இன்னைக்கு ஆயுத பூஜை என்றெல்லாம் சொல்வார். ஆக நாம் தொழில் செய்யும் ஆயுதங்களை அனைத்தும் அது தூய்மைப்படுத்தி வைத்து விட்டு அதுக்காக வேண்டி பூஜை செய்யும். ஞானிகள் காட்டியதோ நமக்குள் எண்ணங்களாக ஆய நாம் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணங்களே நாம் பாய்ச்சப்படும் போது கேட்கும் போது மற்றவருடைய உணர்வுகள் இது பாய்ந்து இது ஆயுதமாக இயக்குகின்றது. ஆகவே இன்றனை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். மனிதனின் எண்ணங்களில் பிறரை புண்படும் பேசும் நிலைகளிலிருந்து நாம் மீட்டிட வேண்டும், அதை தூய்மைப்படுத்திட வேண்டும் என்ற நிலைதான் அது. இந்த ஒன்பது நாளும் நாம் எதை எதையெல்லாம் காண வேண்டும், எதையெல்லாம் அறிந்திட வேண்டும் என்ற நிலைக்குத்தான் மகரிஷிகள் சாதாரண மனிதன் தன்னைத்தானே தான் அறிந்திட வேண்டும் என்பதற்குத்தான் நவராத்திரி என்று கொலுவீட்டிருக்கும் என்ற நிலைகளை சொல்லும். நவம் என்றால் ஒன்பது. ஆக ஒன்பது கோள்களின் இயக்கத்தின் செயல்தான் நமக்குள் எண்ணங்களாக அது இயக்கப்பட்டு புழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் வரையிலையும் இந்த நவக்கோள்களின் செயல்தான் என்ற நிலைகளை உறுதிப்படுத்தி தன்னைத்தான் அறிந்திடும் நிலைகளுக்கு செயல்படுத்துகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் ஆனப்பின் அவன் எவ்வாறு இது அறிந்திட வேண்டும் என்பதற்குத்தான் இதை வைத்து நாம் எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், இன்று ஒன்பதாவது நிலைகளில் நாம் எப்படி இருக்கின்றோம், இதிலிருந்து பத்தாவது நிலை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதனை குறிக்கும் நாள். மகர்ஷிகளால் காட்டப்பட்ட இங்கு நாம் விழா கோலங்களில் பொய் இல்லை. ஆனால் நாம் அறிந்து உணர்ந்து மனிதனாக பிறந்த பின் நம்மை அறியாது வந்த தீமைகளிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும், ஒன்பதாவது கடவுளின் அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம், தீமைகள் அகற்றி தீமைகள் அகற்றும் உணர்வை தனக்குள் வரை வைத்து இந்த உடலை விட்டு அகன்றால் இந்த உயிருடன் ஒன்றி உயிர் ஒளியாக இருந்த அனைத்தும் அறிவித்தது, ஆனால் உணர்வுகளால் நான் அறிய முடிந்தது இன்னதென்று. இருப்பினும் சூரியனின் ஒளிக்காந்த சக்தி பரவப்படும் போது இருளுக்குள் மறைந்த பொருள் இன்னதென்று அறிய முடிகின்றது. இதே போன்றுதான் மனிதன் ஆறாவது அறிவால் எப்பொருள் காணினும் அப்பொருளுக்குள் இருக்கும் உணர்வினை அறிந்திடும் ஆற்றல் பெற்றது மனிதனின் அறிவு. இதனை தயமுண்டு தன்னுள் வரும் இருளை போக்கி ஒளிகாணும் உணர்வின் தன்மை தன்னுள் வழிவைத்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டு உள்ளார். அது பத்தாவது நிலை. அவன் என்று உமிழ்த்திய உணர்வின் சத்தை தனக்குள் கவர்ந்தறிந்து இந்த வாழ்க்கையில் இருளை போக்கி இருளை போக்கிய உணர்வை தன்னுடன் வளைவைத்து இதனின் துணை கொண்டு இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். மனிதனில் அந்த மகரிஷிகளை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலங்களாக. ஆகவே இதை நினைப்படுத்து இந்த பிள்ளை யார் என்று சொல்வது போன்றும் இந்த மனிதன் உருப்பெற்றது யார், இந்த மனிதன் என்ற நிலையை யார், இந்த நிலையை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த விழாக்களை இந்த 10 மாதங்களிலும் 12 மாதங்களிலும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு தான் மாதத்துக்கு ஒரு நிலைகளை கொண்டு வருகின்றார்கள் மகரிஷிகள். இதன் வழிகளில் இன்று 10வது நிலை விஜய தசமி. இந்த உயிர் நம் பூமிக்குள் புகுந்து அது விஜயம் செய்ததிலிருந்து ஒவ்வொரு சரீரத்தையும் உருவாக்கி 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 இன்று மனிதனான பின் உயிருடன் ஒன்றி ஒளியானதுதான் தசமி என்பது. அதை 9வது நிலைகள் வரப்படும் போதுதான் மனிதனின் நிலைகளில் இந்த நவமி. இந்த 9 நாளும் கொழுவெற்று காட்டுகின்றார்கள். அதை நாம் எவ்வாறு என்று அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் இன்றைய விஜயதசமி என்றால் ஏதோ சரஸ்வதி 2 பூஜை செய்துட்டு லட்சுமி 2 பூஜை செய்துட்டு அதெல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா நம்ம தொழில் நல்லா இருக்கும் அப்படின்றத தொழில் வளர்ச்சிக்கும் மற்ற வளர்ச்சிக்கு தான் நம்ம ஐதீகம் சாங்கியம் செய்து நம் வாழ்க்கையை நம்மை நாம் அறிந்திடாது நாம் வாழ வேண்டியது எப்படி நாம் வாழ்க்கையின் தரத்தில் இன்று எவ்வாறு நாம் செல்ல வேண்டும் நாம் எப்படி மனிதனானோம் என்ற இன்றைய நாளில் நமக்கு வெளிப்படையாக காட்டும் நம்மை அறிந்து கொள்ளும் நாள்தான் இன்றைய விஜய தசமி என்பது. அதாவது நாம் நமது உயிர் நாம் பூமிக்குள் வந்த பின் எவ்வாறு குழுவிலிருந்து மனிதனாக தோன்றினோம் என்ற நிலையை உணர்த்துவதற்காக இன்ற புல் பூண்டு இவைகளை முதலிலே வைத்து அதிலிருந்து உயிரணு தோன்றி புழுவிலிருந்து ஒவ்வொரு உயிர் அணுக்களாக எவ்வாறு தோன்றியது என்றும் குழு வைப்பார் பண்டைய காலங்களில். அதற்கு பின் ஒன்றை ஒன்று விழுங்கி எதிர்மறையாக வைத்து இதை இதை விழுங்கியது இதன் உணர்வு இவ்வாறு வந்தது என்ற நிலையை நிலைப்படுத்துவதற்காக அது வரிசைப்படுத்தி இந்த மனிதனின் நிலைகளை முழுமையடைந்த நிலைகளை இங்கு கொண்டு வருகின்றார். மனிதனான பின் இந்த உயிர் அகன்ற பின் உணர்வின் தன்மை ஒளியானது என்ற நிலையை இங்கு குழி அமைத்து நாம் அறியும்படி செய்தார். நாம் விஜயம் செய்த இந்த உயிர் எப்படி ஆனது என்ற நிலையும் இன்று ஆலயங்களில் சிவம் என்றும் பார்வதி என்றும் முருகன் என்றும் விஷ்ணு என்றும் பிரம்மம் என்றும் உணர்த்திருப்பார். ஆகவே இது எல்லாம் நம் உடலை ஆலயமாக வைத்து இந்த உயிர் எதை எதையெல்லாம் கவர்ந்ததோ அந்த கவர்ந்த உணர்வின் சத்தும் உடலாகி அதில் இருந்த உயர்ந்த உணர்வின் தன்மை இயக்கி கவர்ந்த உணர்வின் சத்தில் இருக்கக்கூடிய மனம் தன் அறிவாக எவ்வாறு இயக்கியது என்ற நிலையை தெளிவுபடுத்தவேதான் இன்றைய விஜயதசமி என்ற நன்னாளை குறித்தார். 9வது நவராத்திரி சிவராத்திரி என்று சொல்வார். ஆக இந்த நவராத்திரிங்கிற போது இந்த நாம் எண்ணிய அனைத்தும் நம் உடலுக்குள் இருளுக்குள் இருக்கின்றது என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் நாம் எத்தனை நவக்கோளின் தன்மையும் அதனை விளைந்த உணர்வுகளும் நமக்குள் இந்த உடலுக்குள் இருளுக்குள் தான் மறைந்துள்ளது என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் ஒவ்வொன்றும் மறைந்த நிலைகள் கொண்டு நாம் எவ்வாறு நாம் இன்று மனிதனாக உருவாக்கப்பட்ட என திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன வேண்டாம் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நிலைகளை நாம் சொல்லியதான் ஆக வேண்டியுள்ளது. இப்படி சொன்னாலும் கூட சாமி என்ன சொன்னார்ன்னு கேட்கிறவங்களும் இருக்கிறார். ஆகவே இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது
குருநாதர் இந்த உபதேசத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் நமது உயிரை பற்றி விளக்க உரையாக கொடுத்த உயிரை அறிந்து கொள்ளும் நிலையையும் உயிரை வணங்கக்கூடிய முறைகளையும் உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்ற வேண்டிய அந்த பரிபக்குவ நிலையும் நாம் அறிந்து கொள்வதற்காக உயிரோடு ஒன்றி அந்த உயிரோடு நம்முடைய நினைவுகள் அனைத்துமே ஒன்றிடும் நிலையாக உருவாக்கி கொடுத்த அந்த உயிரை பற்றிய பாடலையும் அதற்குண்டான விளக்க உரைகளையும் கொடுத்து அந்த உயிரோடு ஒன்றி இயங்கி நமது குரு பாடுகின்றார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் மா மகர்ஷி ஈஸ்வராய குரு காட்டிய அந்த நிலைகளை அவர் எப்படி அந்த உயிரோடு அது ஒன்றி அந்த உயர்ந்த உணர்வுகளை தனக்குள் இணைத்துக் கொள்கின்றாரோ, இதை போன்று நாமும் நம் உயிரோடு இணைந்து நம் உயிரின் நிலைகளை நாம் தொடர்பு கொண்டு அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை அது அடையக்கூடிய நிலையாக இந்த பாடலை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உணர்வுகள் நம் உயிரோடு அது இணைந்து நாம் உயிரோடு அது எப்படி ஒளியாக அவன் உள் நின்று இயக்குகின்றானோ அதுபோன்று நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அது ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கக்கூடிய நிலைகளுக்கே இந்த பாடலை அடிக்கடி இதை பாடி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த உணர்வோடு ஒவ்வொரு நிலைகளையும் நாம் நமக்குள் அந்த உயிரான ஈசனை உருவாக்குவதற்கும் உருப்பெற செய்வதற்கும் வளர்ப்பதற்கும் வளர்த்த நிலையில் கொண்டு அடுத்த சரீரத்தை உருவாக்குவதற்கும் இப்படி அனைத்திற்குமே மூலமாக இயக்கமாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரை நாம் நினைவு கொண்டு அந்த உயிரோடு ஒன்றி நாமும் அந்த பத்தாவது நிலையை அடைய வேண்டும். இதனால் உருவான அனைத்திற்குமே இந்த உயிரே குருவாக வழிகாட்டுகின்றது. ஆக அந்த பத்தாவது நிலையை அடையக்கூடிய ஞானிகள் மகரிஷிகள் உணர்வுகளை நாம் ஒரு நாள் இந்த பாடலை வெளிப்படுத்தும் பொழுது அந்த உணர்வோடு நாம் பதிவாக்கி அந்த உணர்வுகளை இயங்கி சுவாசித்தால் நமது உயிர் அந்த ஞானிகள் உணர்வை நமக்குள் உருவாக்கி நமக்குள் விளையச் செய்யும். ஆக அந்த உணர்வுகள் அனைத்துமே நமக்குள் குருவாக நின்று வழிகாட்டப்படப்போம். எந்த மகரிஷிகள் எந்த ஞானிகள் நாம் எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உயிரோடு ஒன்றி இயக்க நிலையை நாம் கொண்டு வந்தோமோ நமக்குள் அந்த அவிஞானிகள் உணர்வுகளை நம்ம உயிர் அந்த அணுக்களுக்கு மீண்டும் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்வுகளை கொடுக்கப்பட போகும்போது நாம் இந்த வாழ்க்கையின் பயணம் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே அந்த உயர்ந்த நிலை பெற ஏதுவாக இருக்கும். அதைத்தான் இங்கே உயிரை பற்றிய நாம் உணர்ந்து தெரிந்து தெளிந்து தெளிவான நிலையில் அந்த நம் உயிரோடு ஒன்றிடும் நிலையாக நாம் அந்த பரிபக்குவ நிலை பெறுவதற்குண்டான விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் நமது உயிர் ஆதிசக்தியின் அருள் பெற்று விஷத்தினுடைய தாக்குதலால் தான் துடிப்பாகி அதில் ஈர்க்கும் காந்தமாகி வெப்பமாகி மற்றொன்றை தனக்குள் இணைத்து உருவாக்கி பல கோடி சரீரங்களாக உருவாக்கி நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த ஒளியான உணர்வுகள் அந்த உயிரோடு ஒன்றிய அவருடைய அந்த ஒளியான உணர்வுகள் நமக்குள் ஆட்கொள்ளக்கூடிய சக்தியாக அது நமக்குள் அது அமைய வேண்டும். அதைத்தான் என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா என்று அது அழியாத நிலையில் ஒளியாக எப்படி உருவானதோ உருவாக்கி கொண்டே இருக்கின்றதோ உள் நின்று இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த சக்தி அது எங்களுக்குள் கருணை சொரூபனாக நீ இருந்து எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அந்த ஒளியான நிலையில் நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வாக என்னை ஆட்கொண்டு அருள்வாய் என்று பாடலை ஒரு நாளிலே விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு உணர்வுகளையும் சொல்லி நாம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நம்முடைய நினைவுகள் எங்கெங்கோ சென்று விடாதபடி இந்த வாழ்க்கை நிமித்தம் பெரியொரு உணர்வுக்குள் நாம் சிக்கி விடாதபடி மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த உயிரை பற்றிய நினைவுகளை அது நமக்கு வர வேண்டும். அந்த உயிரோடு ஒன்றி ஒளியாக மாறும் இந்த ஆசையே நமக்குள் வர வேண்டும். ஏனால் உடல் என்ற நிலையில் பெரியொரு வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வு உயிரில் அது மோதி அந்த உணர்வு தான் இங்கே ஜீவன் பெற்று நம் உடலாக உருப்பெறுகின்றது. இதிலே மீண்டும் உடல் பெறும் உணர்வுகள் நாம் சுவாசித்து விட்டால் இந்த உருவாக்கிய உயிரையும் நாம் அடுத்து செல்ல வேண்டிய நிலையையும் நாம் மறந்துவிடக்கூடிய நிலையலாக இந்த உடலுக்குள் வந்த உணர்வு நம்மை இயக்கி சென்றுவிடும். ஆக அதுபோன்று வராதபடிதான் என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா கருணை சொரூபா என்றும் என் இசையில் நீ இசைப்பா என் நினைவில் நீ வருவாய் உன்னருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் என்று நீ ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அருளை பெற நான் என் நினைவை உன்னிடம் தந்துவிட்டேன். ஆகவே நீ எப்படி அந்த ஒளியின் தன்மையாக என்றுமே அழியாத நிலை இருக்கின்றோ அதே உணர்வு அதே நினைவு என்னுள்ளே என்றும் இருக்க வேண்டும். அந்த உயிரோடு ஒன்றும் ஆசைதான் எனக்குள் வேண்டும். அதனால்தான் என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்துவிட ஈஸ்வரா என்று அந்த உயிரோடு ஒன்றி நாம் அந்த உயிரை போன்ற நிலையை அந்த ஆசை அந்த அழியாத நிலையாண்டால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அடைய வேண்டும், தெய்வத்தை காண வேண்டும், தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். அந்த தெய்வத்தினுடைய அருள், அந்த ஆண்டவனுடைய அருள் எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குரு நம்ம உயிரை பற்றி தெளிவாக காட்டியுள்ளார். நாம் வெளியிலே தேடாது, நம் உள்ளுக்குள்ளே நம் உயிருக்குள்ளே இந்த உணர்வை நினைவை செலுத்தி அந்த அருள் சக்தியை பெற நாம் இதை முயற்சித்தால் கடவுள் உள் நின்று இயக்கக்கூடிய அந்த பரிபூர்ணமான அந்த நிலையை நாம் பெற முடியும். அதற்குத்தான் குருநாதர் இந்த விளக்க உரை நமக்கு கொடுத்து நாம் என்றுமே அவனுடன் இணைந்து வாழ வேண்டும், அவனாக நாம் ஆக வேண்டும். அந்த ஒளியின் தன்மையாக இதுக்கு முன் சென்ற உயிரை ஒண்டி உணர்வு ஒளியாக மாற்றி சென்ற அந்த மகா ஞானி நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்று இந்த பாடலுக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்து அந்த உணர்ச்சிகளை நமக்கு அந்த மெய் உணர்வை பெறக்கூடிய உணர்ச்சிகளை குருநாதர் தட்டி எழுப்புகின்றனர்.
ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது வெறும் சொல்லாக இருக்காது, உங்க உயிரினை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஓ என்ற இயக்கத்துடன் நம் உயிர் நம்முள் நின்று உடலுக்குள் நின்று இயங்குகின்றது. நாம் எண்ணீர் எல்லாம் ஈசனாக இருந்து உருவாக்குகின்றோம், எம்மென்று உடலாக மாற்றுகின்றோம். குருதேவா, நாம் இந்த உடலுக்குள் நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் நமக்கு உரையிடமாக அமைத்து அனைத்தும் இயக்கும் குருவாக நின்று அது செயல்படுகின்றது. நாம் எந்தெந்த குணங்களை நாம் எண்ணுகின்றோமோ அதை மீண்டும் எண்ணும் போது ஒருவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணும் எண்ணத்தை ஓ என்று ஜீவன் தடை செய்து இம் என்று என் உடலாக ஆக்குகின்றது. மீண்டும் அதை நினைவு கொள்ளும் போது அதுவே குருவாக இருந்து நன்மை செய்யும் வழியாக அது உருவாக்கு எனக்கு வழிகாட்டுகின்றது. இதை போலதான் அருள் மகரிஷியின் உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வின் சத்தை நமக்குள் அது பதிவு செய்து இயக்குகின்றது. ஆகவே மீண்டும் அதை எண்ணும் போது அது குருவாக நமக்குள் இயக்குகின்றது. நாம் எண்ணீது அனைத்துக்கும் குருவாக இருப்பது உயிர். நாம் எண்ணீர் உடலாக்கிய பின் மீண்டும் நினைவுகொள்ளும் போது எதுவோ அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்னும் போதும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நமக்கு குருவாக இருந்து நம் வாழ்க்கையில் அவர்கள் கண்டுணர்ந்த அந்த நல்வழியை நமக்கு காட்டும். ஆகவே நம் உயிரை ஈசனாக மதித்து உயிராக உயிரை குருவாக உயிரை குருவாக மதித்து நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை பெறுவோம் என்று நீங்கள் முழுமையாக உங்க உயிரை ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது இந்த நினைவுடன் இயங்கிடும்.
ஈஸ்வரா குருதேவா
இருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா மகரிஷிகள் உபதேசித்து உனக்கே அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய அருள்வாய் ஈஸ்வரா ஓம் எந்த நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம் என்னும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம். நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயிலென மதிப்போம். அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால் மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். இப்போ என் உயிரை நினைச்சு நாம் பாடுறேன். என் உயிர் என்ற நிலைகள் எப்படி என்று கொஞ்சம் விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்து நாம் பாடுறேன். இப்போ என் இசை அதாவது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்கிற போது என் உயிர் எனக்குள் என்று ஓம் என்று இயங்கி எனக்குள் ஈசனாக இருந்து இயக்கி குருவாக என்னை வழி நடத்துகின்ற நான் எண்ணியதை கருணை சுரூபா ஆக நான் எண்ணியது எதவோ அதை கருணையுடன் ஏற்று என்னை அது ரூபமாக ஆக்கு. கருணை சுரூபா எனக்குள் அந்த எண்ணியது அனைத்தும் அந்த ரூபமாக ஆக்கு என்று சொல்லு. ஆக ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா, ஆதியிலே உயிராக ஆகும்போது ஆதிசக்தியான துடிப்பின் இயக்கமாக இயங்கியது. ஆகவே ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா, என்னை ஆட்கொண்ட அருள்வாய் ஈஸ்வரா, ஆக ஆதிசக்தியின் அருள் பெற்று உயிராக ஈசனாக இயங்கி நான் பல கோடி சரீரங்கள் ஆனப்பின் இந்த உணவின் செயலாக இந்த உடல் வளர்த்தப்பின் இந்த உணவின் நிலையாக உன்னுடன் நான் என்றும் இருந்திட எனக்கு அருள் செய்வாய் என்று பொருள். ஆக இந்த உடலிலேயே இருந்த உணர்வுகள் ஒளியாக மாற்றி உன்னுடன் என்றுமே நான் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் உயிரை வேண்டுக் கொள்ளுகின்றோம். நான் ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா, ஆதியின் சக்தியால் உயிரின் துழிப்பாகி அந்த உடவின் ஈர்ப்பால் நம் மனிதன் எத்தனையோ கோடி நிலைகளாகி இப்ப மனிதனாக உருவாக்கியது நமது உயிரை. ஆக அந்த உயிரின் தன்மை கொண்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் உன்னுடன் நாம் ஒளியாகவே இருந்திட வேண்டும் என்றுதான் நான் வேண்டி பாடப்போகின்றேன். அதே போல நான் சொல்லப்படினேன், என் இசையில் நீ இசைப்ப, நான் எதை எண்ணுகின்றனோ அந்த உணவின் செயலாக நீதான் இயக்குகின்றாய். உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். ஆக உன்னுடைய அருளை பெறுவதற்கு என் நினைவு அனைத்தும் என் உயிரான நிலைகளில் நான் நிலைத்து என் நினைவில் இருக்க வேண்டும் என்று போ. உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம் ஈஸ்வரா. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில், ஆனா இந்த உடல்ல இந்த உயிரான நிலைகள் நீ இல்லைன்னா இந்த உடல் நான் இல்லை. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் புழுவிடந்தும் மனிதனாக வர்றவர்களும் தீமைகள் அகற்றி நான் மனிதனாக உருவான இந்த நினைவுகள் எல்லாம் வரவேண்டும். தீமைகள் அகற்றி அருண் ஞானின் உணர்வு என் நினைவிலே வரவேண்டும். நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. என் உயிரை நான் வேண்டுகின்றேன். அதை போல நான் பாடும்போது இதே நினைவில் நீங்கள் இருந்த பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை பெற செய்ய எனக்கு அருள்வாய் ஈஸ்வரா. நான் வெறும் பாட்டை மட்டும் பாடிடாது அதை பக்குவமான நிலைகள் பெறக்கூடிய தகுதியை எனக்குள் அதை கொடுத்தருள், அந்த நினைவை கொடுத்தருள். என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை இந்த உடலான ஆசை என்னுள் வளர்ந்திடாமல் என்றும் நீ என் உள்ளே இருந்துவிடும். ஆக இந்த உடலின் ஆசை இல்லாது உணவின் உன்னின் ஆசையாக நான் இன்று என்னுள் என்றுமே உன்னுடைய நினைவாக நான் இருந்திடல் வேண்டும். அந்த அருள் எனக்கு வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் என் உயிரை வேண்டி நான் எண்ணியதை இயக்கும் அவன் ஈசனாக இருந்து இயக்கி எனக்குள் உடலாக வளர்த்து நினைவினை இயக்கி நினைவினை அறிய செய்தும் நினைவினை எனக்குள் உடலாக இயக்க செய்தும் அவனை. அதனால நான் பாடும்போதும் நீங்கள் இதே மாதிரி உங்கள் நினைவை உயிருடன் கொண்ட செய்து நீங்கள் பாடுவதாக எண்ணி ஏங்கினேன். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா குருதேவா. ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா குருதேவா, என் இசையில் நீ இசைப்பாய், என் இசையில் நீ இசைப்பாய், என் நினைவில் நீ வருவாய், என் இசையில் நீ இசைப்பாய், என் நினைவில் நீ வருவாய். உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில், எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில், எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை பெறச் செய்ய எனக்கருள் செய்வார் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலையவிட்டு என்னாசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ எருந்துவிடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. என்னாசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா.
மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரே, குருநாதர் இந்த உபதேசத்திலே அவருடைய அருளை, அவர் காட்டிய அந்த மெய் வழியில் நாம் வழி நடக்க வேண்டிய நெறிமுறைகளை, கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நினைவுபடுத்தி சொல்லி நாம் அந்த குரு அருள் துணை கொண்டு வாழ்க்கையில் வழி நடக்க வேண்டிய முறைகளை சொல்லுகின்றார். ஏனால் அவர் ஒரு பித்தனை போன்றுதான் தன்னுடைய வாழ்நாட்களிலே அவருடைய செயல்கள் இருந்தது. ஆனால் அவருக்குள் மறைந்த பேராற்றல்களை அவர் எனக்குள் உணர்த்தி காட்டினார். இன்று நாம் பார்க்கக்கூடிய தாவர இனங்கள் அனைத்துமே அது குப்பைக்குள்ளிருந்துதான், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துத்தான், அந்த மண்ணிலிருந்துதான் அந்த சத்துக்களை எடுத்து தாவர இனங்கள் அனைத்துமே பலவிதமான பலன்களை கொடுக்கின்றது. ஆக நாம் அது வெறும் மண் என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் மண்ணிலிருந்துதான் அந்த உயர்ந்த சக்திகளை அதை எடுத்து தாவர இனங்கள் நமக்கு அபரிதமான பலனை கொடுக்கின்றது. இதுபோன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவர் இந்த வாழ்க்கையின் நிலையில் அவர் இந்த உடல் பற்று இல்லாது அந்த விண்ணின் பற்று எடுத்து தனக்குள் விளைய வைத்த உணர்வுகள் ஏராளமாக அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் தன் உயிராத்மாவிலே அது ஒளியின் தன்மையாக வளர்த்து கொண்டார். அந்த வளர்த்து கொண்ட அந்த மறைந்த உணர்வுகளைத்தான் உங்களுக்குள்ளும் அவர் எனக்கு எப்படி அந்த அருள் உணர்வுகளை பெறுவதற்கு உபதேசித்து அந்த வழியை காட்டி அந்த அருளை பெரும்படி அது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாரோ, எனக்கு எப்படி உபதேசித்தாரோ அதே வழிப்படிதான் அவர் எனக்கு கொடுத்த அத்தனையும் அதே வழியிலே அப்படியே உங்களுக்குள்ளும் இதை பதிவாக்குகின்றேன். ஆனால் அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய முறைகள் இது. ஏனென்றால் இதை சீராக ஒவ்வொருவரும் இதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் இதை வழி நடத்தினோம் என்றால் அந்த பேரருளை நாம் நமக்குள் உருவாக்க முடியும். ஏன்னா அந்த மகா ஞானிகளை, சாதாரண மனிதர்கள் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அதில் அருகிலே அணுகி செல்வது என்பது கடினமானது. அது அருகிலே சென்றால் நம்முடைய உணர்வுகளுக்கு வலிமையும் இல்லை, அல்லது நம்மை அதை பொசுக்கிவிடும். அது இது போன்ற நிலைகளைத்தான் குருநாதர் எனக்கு உணர்த்தி, இந்த சக்தி வாய்ந்த மகா ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் எதன் வழி கவர வேண்டும் என்பதைத்தான் உபதேச வாயிலாக கொடுக்கப்பட்டு, ஒரு சாதாரண நூலால் ஒரு கடினமான பொருளை தூக்க முடியாது. ஆனால் பல நூல்களை ஒன்றாக கயிறாக தேய்த்து விட்டால் அதை வைத்து அந்த வலிமையான பொருள்களையும் எடை கூடிய பொருளையும் நாம் எளிதாக தூக்குவது போன்றுதான். அந்த மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை அதை நாம் கவரக்கூடிய வழிமுறைகளை குருநாதர் எமக்கு எப்படி என்று அது உபதேசித்து அருளியதால் உங்களுடைய அனைவருடைய உணர்வுகளிலும் அந்த ஞானியல் உணர்வுகளை சிறுக சிறுக இணைக்கப்பட்டு இது கூட்டு தியானங்களாகவும் இதுபோன்று அமைக்கப்பட்டு எல்லோருடைய செவிகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் மகரிஷி நல்சக்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உணர்ச்சிகளை தூண்டி எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் தனித்தனியாக ஒரு நூலாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து எல்லோரும் அந்த மகா ஞானிகளுடைய உணர்வோடு அந்த எடைக்கூடிய நிலைகளாக வலுக்கூடிய நிலைகளாக உறுதி கொண்ட உணர்வாக நாம் அந்த சீரான நிலைகளில் குருநாதர் சொன்ன முறைப்படி ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த மகரிஷி நல்சக்தி பெற வேண்டும், அந்த மகரிஷி நல்சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று இந்த சம உணர்வு கொண்டு இது ஒவ்வொருவரும் இயங்கி இந்த உணர்வுகளை எடுத்து பாய்ச்சப்படும் பொழுது அவரவர்கள் என்ன வலுவிற்கொப்ப அந்த மெய்ஞானிகளுடைய சக்திகளை எல்லோருக்கும் அது சமமாக அது எடுக்கக்கூடிய நுகரக்கூடிய அந்த உணர்வு வளர்க்கக்கூடிய வாய்ப்பாக அந்த சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. ஆக அதைத்தான் நமது குருநாதர் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்ச்சிகளை அது ஊட்டு ஒவ்வொரு மனிதனையும் தன்னை அறிந்து உயிரை உணர்ந்து அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய வழியிலே வழி நடத்த வேண்டியனுடைய இந்த உணர்வு எடுத்து ஓது என்று அவர் காட்டிய வழியிலே தான் உங்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய மகரிஷி நல்சக்தியும் பெறுவதற்கு இதுபோன்று பயிற்சியாக அது கொடுக்கின்றோம். ஆக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எனக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது, அதே போன்று நானும் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த குரு வழியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையில் நாம் செயல்படுகின்றோம். நீங்கள் நான் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள், நீங்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனி நிலை இருந்தாலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவரவர்கள் எண்ணி இந்த உடலை வளர்க்கக்கூடிய இந்த ஒரு சீரான ஒரு கூட்டமைப்பாக இந்த சந்தர்ப்பங்கள் அமைந்தால் நம் அனைவரும் அந்த குருக்காட்டி வழியிலே அவர் சொன்ன நிலையை எல்லோரும் பெற முடியும். அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் இங்கே உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். நான் படிப்பறிவு இல்லாதவன் தான் இந்த சக்திகளை எல்லாம் குரு காட்டி உணர்வுகளை பதிவு செய்து வளர்த்து கொண்ட நிலையால் அறிய முடிந்தது, உணர முடிந்தது, வளர்த்து கொள்ள முடிந்தது. நீங்கள் இதை சாமிக்கு ஏதோ உயர்ந்த சக்தி இருக்கின்றது, குருநாதர் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். என்றால் படிப்பறிவு இல்லாதவன் தான் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளை அவர் உற்று நோக்கி அவர் கவனிக்க சொன்ன கூர்ந்து வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளை அது பதிவாக்கும்படி சொன்னார். அந்த பதிவான நிலைகள் தான் மீண்டும் எனக்குள் அது கிளர்ந்து எழுந்து அந்த உணர்வுகள் தான் பேசுகின்றது. அது சாமிக்கு மட்டும் சக்தி இருக்கிறது என்று உங்களை எண்ணாது. அந்த குரு அருள் துணை கொண்டு அந்த மகரிஷி நல்சக்தியை நான் பெறுவேன், என் ரத்த நாளங்களை கலப்பேன், என் உடல் முழுவதும் படரச் செய்வேன் என்று உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய 1008 தெய்வங்களையும் அது ஒவ்வொன்றும் எப்படி கொழு வீட்டிருக்கின்றது, நமது கண் கண்ணனாக இருந்து அனைத்தையும் வழிகாட்டுகின்றது. ஆக அந்த கண்ணின் துணை கொண்டு தீமையிலிருந்து விடுபட்டு சென்ற மகா ஞானிகள் உணர்வை நாம் அந்த கண்ணின் துணை கொண்டு நான் எடுப்பேன். அந்த கண்களின் துணை கொண்டு கருவிலே மகரிஷி உணர்வுகளை பதிவு செய்வேன். அந்த தீமை என்ற உணர்வுகள் வரும்பொழுது என்னுடைய நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் சென்று அந்த மகரிஷி நல்சக்தி நான் என் உடலுக்குள் இந்த கண்ணின் நினைவு கொண்டு செலுத்தி என்ற எல்லாம் கண்ணான கண்ணை நீங்கள் மதித்து இந்த அருள்சக்தியை பெறுவதற்குத்தான் இதை சொல்லியதென்று சொல்லுகின்றார். இதுபோன்று மகாலட்சுமியாக சர்வத்தையும் கவரக்கூடிய சக்தியாக அந்த காந்த சக்தி நமக்குள் இருக்கின்றது. அந்த மகா ஞானிகளின் உணர்வுகள் அனைத்துமே அந்த காந்த சக்திக்கு துணை கொண்டு நாம் கவர்ந்து அவர்கள் உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அதை இணைக்க முடியும், அதை வளர்த்து கொள்ள முடியும். ஒடியான அணுக்களாக நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை அந்த காந்த சக்தி துணை கொண்டு வளர்த்து கொள்ள முடியும். அதே போன்று மகா சரஸ்வதி அனைத்தையும் அறிந்திடும் ஞானமாக ஒவ்வொரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய அந்த உள்ளின்று அந்த மனம் ஞானமாக சரஸ்வதியாக நமக்குள் இயக்கக்கூடிய அந்த உண்மை நிலைகளை அந்த ஞானிகளோட நமக்குள் சேர்த்து மகா சரஸ்வதியாக அனைத்தையும் அறிந்திடும் அருள்சக்தியாக நாம் அந்த ஞான சக்தியாக நாம் வளர்த்துக்கொள்ள முடியும். இதே போன்று பராசக்தி சர்வத்தையும் படைக்கக்கூடிய சக்தியாக இந்த உயிர் அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பம் பராசக்தி என்றாலும் அந்த ஞானியின் உணர்வை அந்த பராசக்தியின் துணை கொண்டு நமக்குள் உருவாக்கி அந்த படைக்கக்கூடிய சக்தியாக நாமும் அந்த உயிர் எப்படி உள்நின்று உருவாக்கக்கூடிய திறனாக இருக்கின்றதோ அந்த மகாஞானியின் உணர்வை நாம் பெற்று நாமும் அந்த படைக்கக்கூடிய சக்தியாக உருப்பெற முடியும். வினைக்கு நாயகனாக இந்த சரீரம் அருள்ஞானியின் உணர்வை நமக்குள் அது வினைகளாக நமக்குள் சேர்த்து அந்த வினைக்கு நாயகனாக நாம் அனைவருமே இந்த உலகை காத்திடும் அருள் வழியிலே நாளை உலகிற்கு மெய்ஞானிகளாக நாம் இன்றைய செயல் நாளை சரீரமாக அந்த நாயகனாக நாம் வினைக்கு நாயகனாக நாம் உருவாக்க முடியும். கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று இங்கே இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய எல்லா கணங்களுக்கும் நமது உயிரே ஈசனாக இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. ஆக அந்த உயிரான ஈசனை நாம் நம்பி நமக்குள் உயிரான ஈசன் இருக்கின்றான் என்று அதற்குள் இங்கே விஷ்ணுவாகவும் பிரம்மமாகவும் சிவனாகவும் சக்தியாகவும் லட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் நமக்குள் ஆறாதெரிவாகவும் இது பல நிலைகள் கொண்டு நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை இந்த உயிரான ஈசன் துணை கொண்டு நாம் அதையெல்லாம் நமக்குள் உருவாக்கி படைத்து இந்த ஆறாதறிவின் துணை கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குரு அருளை பெற்று அந்த அருள் வழியில் நாம் உயிரோடு ஒன்று அந்த உயிருடன் ஒன்றிய நிலையாக நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம் நினைவுகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் மகரிஷியின் பால் நம் நினைவுகளை அழைத்து சென்று விஷ்ணு தனுசு என்ற நிலைகள் இந்த உடலுக்குள் இந்த சக்தி வாய்ந்த உடலை நாம் பெருக்கி அந்த குரு காட்டிய வழியிலே நாம் புனித பயணமாக நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல் அனைத்தும் தூய்மையை பெறச் செய்து இந்த வாழ்க்கையில் மனிதன் என்ற முழுமையடைந்து நாம் மெய்வழி செல்ல முடியும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற முடியும். அதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுத்துவீர்கள். அது குரு அருளும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருள் சக்தியும் உங்களுக்குள் எப்பொழுதும் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் அந்த சக்தி கிடைக்கும்படியாகத்தான் குரு எனக்கு எப்படி இந்த நினைவாற்றலை கொண்டு வந்தார் அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த குரு அருள்சக்தியும் மகரிஷின் அருள்சக்தியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டும் என்று அது கிடைக்கும் என்ற வாக்கினையும் பதிவு செய்கின்றேன். அதன் துணை கொண்டு நீங்கள் எளிதில் பெற முடியும். அது விஜய தசமி அந்த நன்னாளில் அவரோடு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இந்த சப்தரிஷி மண்டலங்களில் ஒரு அங்கமாக எப்படி தசமி என்று பத்தாம் நிலையாக அவர் இங்கே அழியா நிலையில் கொண்டு வாழ்கின்றாரோ வளர்கின்றாரோ அந்த எல்லைக்கு நாம் ஒவ்வொருவருமே அந்த குரு காட்டிய வழியில் செயல்பட்டு அந்த குரு அருள் துணை கொண்டு அந்த எல்லை நாம் அடைய முடியும். அந்த அடைவதற்குண்டான உபதேசமாகத்தான் உங்களுக்குள் இதை கொடுக்கின்றேன். அது எத்தனையோ உபதேசங்களை புஸ்தக வடிவிலும் ஒளி நாடாக்களிலும் கொடுத்திருக்கின்றோம். அந்த கொடுத்த நிலையில் அந்தந்த சந்தர்ப்பங்கள் இதை எடுத்து அந்த அருள் சக்திகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் நினைவு கொண்டு வர செய்து அந்த அருள் சக்தியை நீங்கள் பெற்று எல்லோரும் நீங்கள் அந்த குரு வழியிலே அந்த மெய் வழியில் அருள் வழியில் வாழ்ந்து இந்த வாழ்க்கையில புனித பயணமாக அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக நீங்கள் பெற்று உங்களுடைய பார்வை சொல் செயல் பேச்சு மூச்சு அனைத்துமே உங்கள் உயிரான்மாவின் புனிதப்படை செய்து மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டக்கூடிய சக்தியாக நீங்கள் வளர வேண்டும் என்று அந்த குரு அருள் உங்களுக்குள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று குரு நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து இந்த உபதேச வேளையில் மாமகரிஷி ஈஸ்வராய குரு அருளை நாம் பெறக்கூடிய வழிமுறைகளின் அந்த குருவினுடைய அருளையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருள் சக்தியும் நாம் ஒருங்கிணைந்த நிலையில் நாம் கூட்டமைப்பாக செயல்பட வேண்டிய வழிமுறைகளை இந்த உபதேசத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள்.
உங்களுடையும் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய் குருதேவன் அவர் அருள் உரைகள் உங்களுக்குள் ஆழ பதிந்து அருள் ஞானிகள் உணர்வு பெறும் தகுதியை நீங்கள் பெற்று நீங்கள் செய்யும் நன்மைகள் அனைத்தும் நன்மையாக விளைந்து பொருள் கண்டிடும் உணர்வு பொருள் ஆற்றல் நிலையில் பெறும் சக்தியாக பெற்று இவருடைய நீக்கிடும் உணர்வின் தன்மையில் அந்த ஞானி உணர்வால் உங்களுக்குள் வளர்த்து இந்த மனித வாழ்க்கையில் நாம் இரு மூச்சலைகள் நம்மும் சுழந்து கொண்டிருக்கும் இரு சூழல் செய்யும் இந்த உணர்வுகள் அகன்று மக்களின் நிலைகளில் அகந்து மகிழ்ந்த உணர்வுகள் இங்கே வளர்ந்து மனிதன் என்ற முழுமை நிலை அடைந்து மனிதனின் முழுமையான நிலைகள் அடைந்த அருள் ஞானி உணர்வுடன் அடைந்து அந்த உணர்வுடன் நாம் என்றும் அந்த வாழ்க்கையின் செயலை நாம் செயல்படுத்துவோம் என்று மா மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருள்வழி இப்ப எனக்கு உபதேசித்தது போல அதுவேதான் முழுமையாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். இதுல உங்களுடைய நினைவின் ஆற்றல் கொண்டுதான் இதை செயல்படுத்த முடியும். சாமிக்கு என்னமோ சக்தி இருக்கு, அதை செய்யறார், இதை செய்யறார், நமக்கு எங்கே என்று உங்களை தாழ்த்தினார். ஒவ்வொருவரும் அதை பெற முடியும். பித்தனை போலதான் இருந்தால் எமது குருநாதன் அவர் காற்று உள்ளுக்குள் நாம எப்படி குப்பைக்குள் சத்தின் நிலையில் இருந்து தாவர இனங்கள் வளர்கின்றதோ அதை போல குருநாதர் பித்தனை போன்று இருந்தாலும் அவருக்குள் சத்தான உணர்வு எண்ணில் அடங்காத விண்ணலக ஆற்றலை அவருக்குள் வளர்த்து கொண்ட உணர்வின் சொல்லி எமக்குள் ஆழ பதிந்து அதனின் நினைவின் ஆற்றலே எனக்குள் வரும் தீமை அகற்றி இதை போல நம்முடன் ஒருங்கிணைந்த நாம் அனைவரும் நாம் அவரை பின்பற்றி அருள் ஞான உணர்வு நாம் பெற முடியும். ஒரு நூலால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை பல நூலாக இணைத்து அது கயிறாக திரித்து கடின பொருளையும் நாம் தூக்க முடிகின்றது. இதே போலதான் நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சி காட்சி அறுபடியில் நாம் ஒருங்கிணைந்து உணர்வை தூண்டி அருள் மகிழ்ச்சியின் அருள்சக்தியை நாம் பெற வேண்டி வேண்டி அந்த உணர்வின் இயக்கத்துடன் நாம் இதை தியானித்தோம் என்றால் நாம் பல நூலின் தன்மை கொண்டு ஒரு கயிறாக திரித்து அதன் வலு துணை கொண்டு நாம் எடுப்பது போல அருள் மகிழ்ச்சிகள் அவர்கள் இந்த பிறவி கடலை அறுத்து சென்றவர்கள். அவர் உணர்வை நாம் அணுக வேண்டும் என்றால் நாம் எண்ணத்திற்கு வலு கிடையாது. ஒரு மனிதன் தனித்து எண்ணும் போது அதற்கு வலுவில்லை. இதை போல நம்ம பல ஆயிரம் பேரும் அந்த மகிழ்ச்சிகள் காட்சி அருள் நெறியின் தன்மையை உங்களுக்குள் ஆழ வலுவாக கூட்டி உருக்கடைந்த நினைவாக ஊட்டி அருள் ஞான உணர்வு பெறும் கிளர்ச்சி ஊட்டி அந்த கிளர்ச்சியின் உணர்வுகள் உங்களுக்குள் வலுவரை செய்து அதனின் எண்ணத்தால் நாம் வீங்கி நம்மும் சுழந்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியின் அருளையும் ஏகோபித்த நிலையில் நாம் கவரப்படும் போது அது கவர்ந்து நாம் அவரவர்கள் எண்ணிய வலுவுக்கு தக்க நம்முன் படர்ந்திருக்கும் அந்த மகரிஷிகள் விளை வைத்த அந்த உணர்வான ஆற்றலைக்கு ஈசக்தி நம் ஆன்மாவிலே கலந்து நாம் தியானிக்கும் சுவாசத்துக்கு உட்புகுண்டு அதை நமக்குள் பலரும் சக்தியாக ஆகின்றது. ஆக அருண் ஞானி உணர்வை நாம் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வின் வலுவால் அடுத்து நாம் செயல்படும் நிலைகள் ஒருங்கிணைந்து தியானித்த பின் மகரிஷிகளின் அருசக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏகோபித்த நிலைகள் ஒரு நூலின் தன்மையை பல நூலாக இணைத்து வலுகொண்ட கயிறாக திரிப்பது போல அனைவரும் ஒருங்கிணைந்த நினைவு கொண்டு அந்த உணர்வின் வலுகொண்டு நாம் அனைவரும் இந்த தியானத்தில் அமர்ந்தோருக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏகோபித்த உணர்வின் நிலையை நாம் ஏங்கி வெளிப்படுத்தும் போது நீங்கள் நலம் பெற வேண்டும் என்ற இயக்க அலையிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்கின்றோம். ஆக இதையிலே எதை நினைக்கின்றாய் அதுவாகின்ற நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி எனக்குள் அதுவாகி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் நான் செயல்படுகின்றேன். அதே போல நீங்களும் நான் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படும் போது உங்களுக்குள் அந்த நலம் பெறும் சக்தியாக உங்களுக்குள் விளைந்து எனக்குள் நன்மை செய்கின்றேன். இதைத்தான் நாம் அனைவரும் எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற்று அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும், பொருள் கண்கொண்டு செயல்படும் திறன் பெற வேண்டும், அருள் மகிழ்ச்சியின் உணர்வு வட்டத்தில் அவர்கள் இயங்க வேண்டும், அரியா இருள்கள் நீங்கி பொருள்காணும் உணர்வுகள் வளைந்து அருள் ஞான உணர்வுடன் ஒன்றி என்றும் நிலையான நிலைகள் பெறும் இந்த தகுதியை நாம் பெறும் நோக்குடன் தான் இப்ப நாம் இந்த கூட்டு தியானத்தை மா மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் காட்சி அருள் வழியில் எனக்குள் பதிய வைத்தது போல உங்களுக்குள் ஆழ பதிந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெறுவோம் என்று பெரும் நோக்குடன் ஒருங்கிணைந்த ஒரு மனதுடன் நாம் தியானித்து அருள் மகிழ்ச்சியின் அசக்தியை பெறுவோம். மா மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அவர் எமக்கு உபதேசித்த உணர்வு அனைத்தும் அவ்வாறே உங்களுக்குள் உபதேசித்து அந்த பத்தாவது நிலை பெற்ற மகரிஷிகளின் அருளில் நாம் அனைவரும் பெற்று நம்மை எரியாது இருசூழ செய்யும் பகமை உணர்வுகளை நீக்கி அருள் மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நமக்கு பெருக்கி அருள் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் இந்த வாழ்க்கையை புனிதப்படுத்தி என்றென்றும் அருள் ஞானியின் உணர்வில் நாம் வளர்வோம் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். அருள் மகிழ்ச்சிகளின் அருளாற்றல் என்றும் நீங்கள் பெற்று உங்கள் அறியாது வரும் இருளை போக்கி பொருள் கண்டுணர்ந்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மகிழ்ந்திடும் நிலை பெற எமது குருநாதரை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நினைக்கும் போது அந்த மகரிஷியின் அருசக்தியை நீங்கள் பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றி அருண் ஞானின் உணர்வுடன் குடும்பத்துடன் அன்னை தந்தையின் உயிரை கடவுளாக மதித்து அன்னதந்தையின் உணர்வின் எண்ணங்களை தெய்வமாக மதித்து இந்த உலகில் அறிவு ஞானத்தை ஊட்டி பொருள்கண்டு உணர குருவாக நின்று முதல் குருவாக வழிகாட்டிய அன்னதந்தையை மதித்து குருவாக மதித்து இந்த வாழ்க்கையை அவர்கள் காட்டிய நாம் மகிழ்ந்திடும் உணர்வை நமக்குள் அது வளர்த்து மகிழ்ந்திடும் உணர்வாக வளர்த்திட்ட அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை நாம் பெற்று இந்த வாழ்க்கை பயணத்தை தெளிவுரை தெளிந்து தெளிந்திடும் உணர்வுடன் தெளிந்தே வாழ்வோம், தெளிந்து வாழ்ந்திட தியானிப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். இதுவரையிலும் கேட்டுணர்ந்தோர்கள் மகரிஷின் உணர்வின் துணை கொண்டு உங்க வாழ்க்கையில் தெளிந்து வாழ்ந்திட எமது ஆசியா குருதேவர் ஆசியும் எமது ஆசையும் உறுதுணையாக இருக்கும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும் என்ற நிலையை விடுத்து அருள் மகிழ்ச்சியின் அருளொழியை பெறுவோம், அறியா இருள் நிலையை போக்குவோம், மெய் உணர்வு கண்ட மெய்ஞானின் அருளை பெறுவோம், இந்த வாழ்க்கையில் அறிந்துணர்ந்து செயல்படுவோம். இந்த தன்னம்பிக்கையில் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து அவன் ஈசனாக அமைத்த கோட்டையான உடலை ஆலயமாக மதித்து சக்தியாக மறைந்திருந்ததை சிவமாக திடப்பொருளாக மாற்றிய உடலை சிவமாக எண்ணி நாம் ஒவ்வொரு உணர்வின் நினைவாக கொண்ட உணர்வின் நினைவுகளுக்கு வினையாக மனித உருவை அமைத்த மனித உருவை விநாயகனாக மதித்து நாம் பல கோடி சரீரங்களில் எண்ணி ஏங்கிய அந்த உணர்வின் சத்தை கவர்ந்து கொடுத்த மகாலட்சுமி என்ற நிலையில் எண்ணி அது கவர்ந்து இந்த உடலை இணைத்த உணர்வுகள் அனைத்தும் மகா சரஸ்வதியாக அருண் ஞானமாக நமக்குள் உள்ளென்று நினைத்து நாம் ஒவ்வொரு அணுவிலும் இணைந்த வெப்பத்தின் துணை கொண்டு உருத்திணைந்த சக்தியாக நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் படைத்திடும் ஆற்றமிக்க சக்தி என்று பராசக்தி என்று அறிந்திடும் ஆற்றல் என்றும் சர்வத்தையும் இயக்கிடும் சக்தி என்று நாம் நினைவில் கொண்டு இவை அனைத்தும் உருக்க இணைந்த மனிதனின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இன்னும் மகரிஷிகளின் அருவட்டத்தில் நாம் நிலை கொள்ளும் போது நம் கண்ணை அதன் வழி வழிகாட்டி நமக்கு சாரதியாக நின்று நல் உணர்வை கவர்ந்து நல் வழி நடத்தும் நல் நிலை கொண்ட கண்ணனை கண்ணை கண்ணனாக எண்ணி ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு முருகு மாற்றியமைக்கும் நினைவின் சக்தி நமக்குள் உண்டு தீமைகளை சரணமடைய செய்து இருளை போக்கி ஒளிகாணும் உணர்வின் தன்மை வளைத்திடும் ஆறாவது அறிவின் தன்மையை முருகனாக மதித்து ஆறாவது அறிவின் துணை கொண்டு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்ற நிலைகளில் ஆறாவது அறிவின் துணை கொண்டு மகரிஷிகளின் அருசக்தியை நம் உடலிலே புகுத்தி அதை மகரிஷியின் அருள் உணர்வை நமக்குள் அதை சிருஷ்டித்து மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் என்றும் ஒளியின் சரீரமாக என்றும் திகழ்ந்திடும் படைப்பினை இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் படைப்போம். நம்மை அறியாத இருள் சூழ்ந்த நிலையை போக்குவோம். மேஞ்ஞானின் அருள்வட்டத்தின் நினைவை செலுத்துவோம். வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படுவோம் என்ற இந்த நிலையை பத்தாவது நிலை அடையும் இந்த நிலைதான் விஜயதசமி. ஆக அருண்ஞானின் மட்டத்தில் நாம் செல்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.